தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
சில இடத்துல வைரவருக்கு படைக்கின்ற பொழுது கால சாராயம் வச்சுதான் படைப்பார்கள். அது அவர்களுடைய ஆச்சாரம். இந்த ஆசாரத்தின்படி வழிபடுவதற்கு கூட ஆகமங்களில் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களிலே அப்படி வழிபடுவதை அதை அவர்கள் ஒன்றும் தடை சொல்லவில்லை. இது மற்ற இடங்களிலே என்னென்ன இடங்களிலே அப்படி வழிபடலாம் என்றதை பற்றி சொல்லி இருக்கின்றது. அப்ப அந்த அந்த வழிபாட்டின்படி அவர்கள் செய்து கொண்டு வந்தார். அந்த அந்த என்படி செய்கிறார். அங்கே ஆகமங்கள் இல்லை. ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாடு இருக்கின்றது. அங்கே இந்த விதப்படி வழிபடலாம் என்ற விதிவிலக்குகள் இருக்கின்றது. ஆகமத்திலேயும் சொல்லி இருக்கிறார். காமிகாமத்தில் இருக்குது. காமிகாமத்தில் ஒரு இடத்துல சொல்றார், சாமுத்திரம் பிருங்கராஜாய மற்சயம் மத்யோதனம் மிருகே தத்யா. இது பிருங்கராஜனுக்கு சமுத்திரத்து மீனையும் மிருகருக்கு மீனோடு கூடிய அன்னத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆகமத்தில் இருக்குது. ஆனால் ஆகம பூஜைக்கு அப்பாற்பட்ட முறை. அடுத்த மாதிரி ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காமிகாமத்திலேயே இருக்கு. உருத்திரருக்கு மாமிசமும் அன்னனுமாம், ஆபருக்கு மீனும் ஆபவர்ஷருக்கு மாமிசத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ருத்ராயமாம் சமன் நம்ஸ்தாத் ஆபா மத்யஸ் ஜம் மாம்ச சஞ்ச என்று வருகின்றது. அப்ப இது வந்து ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே எந்த வீட்டில் போய் செய்கிறோமோ அந்த வீட்டுக்குரிய உபச்சாரம் இருக்க வேண்டும். இப்போ சில வீடுகளில் மச்ச மாமிசம் சாப்பிட வீடுகளில் அவர்கள் அப்படி வழிபாடுகள் முறை இருக்கின்றது. இப்போ இறந்த பிறகு எல்லாம் எட்டு செலவு ஒன்று இருக்கின்றது இல்லையா? அதெல்லாம் ஆகமத்தில் இல்லையே. எட்டு செலவு ஆகமத்தில் இருக்கின்ற ஒன்று இல்லையே. அதான் சொல்லுவார்கள். இன்னொரு காமியாகவும் சொல்லுது, தேவக்கிரகத்தில் ஹவிஸ். தேவக்கிரகம்னா சுத்த அன்ன போஜனம் சாப்பிட்ற பிராமணர்கள் மற்றது சைவக்காரர்கள் வீட்டில் வந்து சுத்த அன்னம். ராஜக்கிரகத்தில் மாமிச அன்னம். ராஜனுடைய இடத்துல மாமிச அன்னம் படைக்கிறார்கள். சூத்திர கிரகத்தில் கள்ளும் மது கூட கொடுக்கிறார்கள் கூறப்பட்டது. ஏனைய இடங்களிலே தேன் சேர்த்துக் கொள்ளலாம். இதுவும் காமிகாமத்தில்
நைவேத்தியத்தை சொல்லப்படுதா?
இது வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஆனபடினாலே இந்த நீங்கள் எந்த கோயில் எப்படி நடை, ஒரு கோயிலில் மூல விக்கிரகம் ஆகம முறைப்படி ஸ்தாபித்து யந்திரம் ஸ்தாபித்து முன்னாலே பலிபீடம் வைத்து கொடிமரம் வைத்து நீங்கள் ஆகம பூஜை நடத்தினால், அல்லது மடாலயமாக இருந்தாலும் கூட அங்கே விக்கிரகம் சாகப்பட்டு ஆகம பூஜை நடத்தினால், அங்கே இந்த சபைகளிலே பங்கேற்பவர்கள் மச்சம் மாமிசம் தவித்திருக்க வேண்டும். தினசரி தங்களுடைய தனிப்பட்ட பூஜை வழிபாடு ஜபம் செய்ய வேண்டும்.
இப்ப டாக்டர், நான் இப்ப கேட்கிற இன்னொரு கேள்வி என்னவென்றால், இதுல நான் மறந்து விடுவதற்கு முதல் இதை கேட்க விரும்புகின்றேன். அதாவது வந்து இந்த ஆலயங்களிலே சுற்று பிரகாரம், அதாவது வந்து நாங்கள் வலம் பெறுகின்ற போது சண்டேஸ்வரர் சன்னதியிலே நாங்கள் வழிபடுகின்ற முறையை பற்றி சொன்னீர்கள். நவக்கிரக வழிபாடு பற்றி இரண்டு மூன்று விதமாக பல்வேறு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அதிலே பலருக்கும் பல ஐயங்கள் இருக்கலாம் நினைக்கின்றேன். சில பேர் ஒரு முறை இடமிருந்து வலமாக வணங்கிவிட்டு வருகின்றார்கள். சில பேர் மூன்று முறை இடமிருந்து வரமாக அந்த சண்டேஸ்வரர் நவக்கிரக சன்னதியை வணங்குகிறார்கள். ஒரு சில நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றதன் படி பார்த்தால், அதாவது ஒன்பது முறை, அதாவது நீங்கள் ஏழு முறை இடமிருந்து வரமாகவும் இரண்டு முறை வடமிருந்து இடமாகவும் வணங்கித்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை ராகுகேதுவுக்கு மாற்றி சொல்கிறார்கள். இதிலே எது சரியானது?
முதலாவதாக நவக்கிரக வழிபாட்டில் பார்க்கின்ற பொழுது நவக்கிரக வழிபாடு ஸ்தாபனத்திலேயே அந்த வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஆதி காலத்திலேயே நவக்கிரகங்கள் வந்து, அதாவது என்ன சொல்வார், தனி சன்னிதிகள் இருக்கவில்லை. அதாவது வியாழன் சுக்கிரன் சூரியன் ஆகியோருக்கு இந்த கர்ப்ப கிரகத்திலேயே உட்புறத்திலேயும் அந்த சுவர்களையும் விக்கிரகங்கள் அமைக்கின்ற வழிபாடு ஆமோகங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த கர்ப்ப அந்த தனி சன்னிதிகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது, இப்போ சூரியனுக்கு வந்து ரெண்டு நமஸ்காரம் செய்யலாம், ரெண்டு முறை நமஸ்காரம் செய்யலாம் என்ற விதி இருக்கின்றது. பிரதட்சிணமாக முழுக்க சுற்றுகின்ற பொழுது நீங்கள் மூன்று முறை சுற்றலாம் அல்லது ஒன்பது முறை சுற்றலாம், அது அதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்பிரதட்சிணமாக சுற்றுகின்ற முறை வந்து இப்போ சிலர் வந்து இப்போ ராகு கேது சந்நிதி தனியாக இருந்தால் நீங்கள் அங்கே அப்பிரதட்சிணமாக சுற்றலாம், ஏன்னா ராகேது என்ற சஞ்சாரம் வந்து மற்ற விதமாக வருவதனால் வருகின்றது. ஆனால் மொத்தமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மொத்தமாகத்தான் சுற்றுகிறீர்கள். சூரியன் தான் அங்கே அதிதெய்வம், சூரியனை வைத்துத்தான் அங்கே மற்ற வழிபாடு எல்லாம் இருக்கின்றது, சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற வழிபாடெல்லாம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த கிரகத்தை வழிபட்டாலும் அந்த கிரகம் சூரியனை சுற்றுகின்ற விதமாக நீங்கள் கும்பிட வேண்டும். ராகேதுக்கள் மட்டும் தனி சாயா கிரகங்கள், இவை வந்து எல்லா கிரகங்களும் வலம் செல்ல ராகேதுக்களின் சஞ்சாரம் தெரியும், ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு தெரியும், அது இடம் இடமாக செல்லும், அப்பிரதட்சிணமாக செல்லுகின்ற கிரகங்கள். அதனால அது தனிச்சனதி இருக்கின்ற கோயில்கள் அருமை, நாங்கள் பார்ப்பதில்லை. ஆகவே பொதுவாக வழிபாட்டின்படி நீங்கள் மினிமம் மூன்று முறை தனியாக கும்பிட வேணும் என்றால், தனியாக சுற்றி கும்பிட வேணும் என்று இல்லை, நீங்கள் கோயில் வருகின்ற பொழுது பிரகாரத்திலே வழிபட்டு உங்களை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வரலாம் முதலே சொல்லியிருந்தேன். தனிச்சன்னதி இருந்து அதை சுற்றி வழிபட வேண்டும் என்றால் ஆக குறைந்தது மூன்று முறை வழிபட்டு கொண்டு வரலாம். சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கின்ற, சூரியனுக்கு தனி கோயிலே இருக்கின்றது. ஆகமம் விதிப்படி சூரியனுக்கு கோயில் அமைந்த ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு, சூரியனார் கோயில். வேறு எந்த இடத்துலயும் ஆகமம் விதிப்படி சூரியனுக்கு கோயில் கிடையாது. வட இந்தியாவிலே குஜராக என்ற இடத்துல இருக்கின்றது, அது ஆகம விதிப்படி அமைந்த கோயில், ஆனால் பூஜை இல்லை ஆகம விதிப்படி. அப்ப இந்த கோயில்களிலே வந்து நீங்கள் வழிபடலாம், சுற்றி வழிபடுகின்ற முறை எல்லாம் இருக்கின்றது. ஒன்பது முறை சுற்றி வழிபடலாம், மற்றது சூரியனுக்கு தனி என்றால் ரெண்டு முறை வழிபடக்கூடிய முறையும் இருக்கின்றது.
ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். பொதுவான கேள்வியாக இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த காலத்திலே ஆலயங்களை அரசர்கள் கட்டினார்கள், அது அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை கொண்ட முக்கிய இடங்களாகவும் அரண்மனையைப் போல பாதுகாப்புக்குரிய இடங்களாகவும் தங்களுடைய திரவியங்களை சேகரித்து வைக்கிற திரைசேரிகளாகவும் மக்கள் வரி செலுத்துகின்ற, இல்லையென்றால் பஞ்ச காலத்திலே மக்களுக்கு உணவளிக்கின்ற உணவுக் கூடங்களாகவும் ஆலயங்கள் திறந்து விளங்கின. அது மக்கள் சொத்தாக இருந்தது, மன்னனுடைய சொத்து, மக்கள் சொத்து. இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலயங்கள் எழுப்பப்படுகின்ற முறைமை வந்திருக்கிறது. இந்த ஆலயங்களில் இருக்கின்ற பெறப்படுகின்ற நிதியை, அதாவது அந்த நிதியை பெற்று அதை பயன்படுத்துகிற போது அதை ஆலயத்தினுடைய செலவுகளுக்காக, ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளுக்காக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும் மறுபகுதியை பராமரிக்கின்ற முறையிலே பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் சொல்வது போல சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆலயத்தில் இருந்து வருகின்ற நிதியை கொண்டு குடும்பம் நடத்தலாமா, குடும்ப சொத்தாக அதை ஆக்கிக் கொள்ளலாமா என்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை நான் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன்.
நல்ல ஒரு கேள்வி. அந்த காலத்திலே ஆலயங்கள் பார்த்தால் ஒரே நாளிலே எழுப்பப்பட்ட ஆலயங்கள் அல்ல. தஞ்சை பெரிய கோயில் கூட அதற்கு முன்னரே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கின்றது, பாடல் வென்றிருந்ததைத்தான் அதை தேவார வைப்பு தலங்கள் எடுத்து குறிப்பிடப்பட்ட தலங்கள். அதைத்தான் ராஜராஜன் பின்னர் கட்டினான். சிதம்பரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைத்தீசன் கோயில் எல்லாம் பல ஆண்டு ஆண்டுகளாக பல பல மக்களுடைய மன்னர்களுடைய தலைமுறை தலைமுறையான பங்களிப்பினால் உருவாக்கப்படுகின்றதான் கோயில்கள்.
ராமேஸ்வரம் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மன்னர்கள்.
அடுத்தது அந்த ஆலயத்தை மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு அரங்கேற்றத்துக்கு, பெரிய புராண அரங்கேற்றம், நூல் அரங்கேற்றம் போன்ற அரங்கேற்றம் எல்லாம் பார்த்தால் பெரிய புராணம் அரங்கேற்றம் நடந்தது எங்கே? தில்லை சிதம்பரத்திலே. தில்லை சிதம்பரத்திலே பெரிய புராண அரங்கேற்றம் நடந்தது. அது நடந்தது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1139ஆம் ஆண்டு தொடங்கினது. ஏப்ரல் த 4th 1139 தொடங்கி ஓராண்டு காலம் நடைபெற்றது பெரியபிரான் அரங்கேற்றம். தில்லையில் இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் முற்று பெற்றது 22ஆம் தேதி ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் 1140. இது வந்து பெரியபிரான் அரங்கேற்றம். இதே மாதிரி கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் எங்கே அரங்கேறியது என்று கேட்டால் ஸ்ரீரங்கத்திலே அரங்கேறியது. ஸ்ரீரங்கத்திலே தான் கம்பராமாயணம் அரங்கேறியது. இது அரங்கேறிய வருஷம் என்னென்று கேட்டால் அங்கே வந்து கிறிஸ்துவுக்கு பின் 886, கிறிஸ்துவுக்கு பின்னர் 886ஆம் ஆண்டு அந்த அரங்கேற்றம் அங்கே நடைபெறுகின்றது. அப்ப அங்கே அந்த அரங்கேற்றம் நடைபெறுகின்றது 886 ஆண்டு பங்குனி மாதம் 4 தேதி. தமிழுக்கு பங்குனி நாள், அன்றைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்றால் எங்களுக்கு தெரியும், திருக்கல்யாணம் நடக்கிறது. அங்கேயும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம், ராமருக்கும் சீதைக்கும் நடந்ததெல்லாம் அங்கே நடந்தது, அப்படித்தான் நடந்தது. அப்ப இந்த பங்குனி உத்தர காலத்திலேதான் அந்த அரங்கேற்றம் அங்கே நடந்து இருக்கின்றது. அப்ப இதை பற்றி எல்லாம் அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அந்த பாட்டிலே கூட இருக்கின்றது, எண்ணி சகாத்தம் 807 மேல், சாலிவாகன சகாத்தம் 807. இதுதான் எங்களுக்கு வருது 885 ஆண்டு கிபி. சடையன் வாழ்வு புண்ணிய வெண்ணனல்லூர் தன்னிலே கம்பநாடன் பன்னிய ராமகாதை பங்குனி உத்திரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே. இது கம்பராமாயணம் எந்த நாளில் அரங்கேற்றப்பட்டதுண்டு? சாலிவான சகாப்தம் 807. அது சரியாக கனக்குலேட் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின்னர் 885 பங்குனி மாதம் உத்தரனா.
இதில் ஒரு கேள்வி வரும் டாக்டர், வந்து கிறிஸ்துவுக்கு பின்னர் கம்பராமாயணம் இயற்றப்பட்டிருந்தால் கம்பராமாயணத்தின்படி ராமர் கிறிஸ்துவுக்கு பிற்பட்டவரா என்று ஒரு கேள்வி வரப்போகிறது. இது தமிழ்,
தமிழ் கம்பராமாயணம் அதான். இது வந்து வால்மீகி பாடினது அது முன்னர். அடுத்ததாக இதே மாதிரியாக அடுத்தது வருகின்றது என்று கேட்டால், இதே இதே இதுக்கு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. சோழ மண்டல சதகமண்ட பாட்டு இருக்குது, அது சொல்லுது, திண்மையேறும் கம்பனிடன் செய்யத்தகும் பல் சிறப்பயர்ந்து நன்மையேறும் ராம கதை, ராமனுடைய கதை, நட்பேர் புவியில் தலைத்தேற, இந்த புவியிலே நிலை தோங்குவதற்காக உண்மை ஏறும் திருவரங்கத்து ஒருவன் சபையில், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சபையிலே உத்தரநாள் வண்ணமை ஏற அரங்கேற்றி வைத்தார் சோழ மண்டலமே. இப்போ 2 ரெஃபரன்சஸ் எங்களுக்கு வருகுது. அப்போ இது கிறிஸ்துவுக்கு பின் 885 பங்குனி மாதம் 4 நாள் அந்த அரங்கேற்றம் நடக்குது. அப்போ இந்த கோயில்களில் இந்த அரங்கேற்றங்கள் சபைகள் அதுகளுக்கு பாவித்தார்கள் உண்டு, ஆனால் யுத்தத்துக்கு ஒரு நாளும் பாவிக்கையில். கோயில்களுக்கு திரவியம் கொடுத்தார்கள், ஆனால் ராஜனுடைய திரவியத்தை பாதுகாக்கின்ற இடமாக கோயில் இருக்கவில்லை. எக்ஸெப்ஷன் வந்து அவருடைய முடியை அங்கே வைத்திருந்தார்கள், தில்லையிலே அந்த மரபு இருந்தது. சோழ மன்னர்களுக்கு முடி நடராஜனமிருந்துதான் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் ராஜ பிரதிநிதி இல்லையா, அவர் நடராஜருடைய பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே அரசாளுகின்றார். அப்ப அங்கே இருந்து முடிசூட்டுவதற்காக சோழ மன்னர்களுக்கு முடி இங்கே இருந்து கொடுக்கப்படும். அந்த முடி அந்த அந்த நாளுக்கு கொடுத்த பின்னர் மீண்டும் கோயிலே இருக்கும். அதான் அந்த மரகம் இருந்தது. அதுக்காக அரசனுடைய கஜானா திரவியங்கள் அங்கே இருந்தது. இல்லையா, போர்க்காலத்தில் எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் வந்துடுவார் உடைப்பதற்கு, அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப நல்ல வரையறை வைத்திருந்தார். அடுத்ததாக இந்த கோயிலே வந்து சமூக கோயிலே வைத்தியசாலைகள் இருந்தன, பள்ளிக்கூடம் இருந்தது, மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்குரிய வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு இடமாக கோயிலை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தவிர கோயில் வருமானத்திலே அது செய்யவில்லை. கோயில் வரும்படியில் இப்போ நான் ஒரு தான தர்மம் செய்ய போகணும், என்ன தானம் செய்ய போகணும்னா கோயிலை பயன்படுத்தலாம். ஆனால் கோயிலில் இருக்கின்ற வருமானத்தை வைத்து நான் அதை செய்யக்கூடாது, செய்வதில்லை. அதான் இந்த
கோயில் வருமானத்தை எப்படி கையாள வேண்டும், அதான் அந்த கேள்வி.
கோயில் வருமானத்தை அது வந்து சிவனுடைய சிவபுண்ணியங்களுக்கு கையாள வேண்டும். இது சிவபுண்ணியங்கள் என்னென்று கேட்டால் அது அதுவும் இருக்குது. சிவபுண்ணியங்கள் சிவபுண்ணிய தெளிவண்ட புஸ்தகம் இருக்கின்றது. சிவபுண்ணியங்கள் எவையண்டு இந்த திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வந்து சிவபுண்ணியங்கள் எவையண்டு கேட்டால் சரியை கிரியை யோகம் ஞானம். சரியே என்றால் கோயிலை சுத்தி செய்தல், துப்புரவு செய்தல், வெள்ளையடித்தல், திருப்பணி செய்தல், அதெல்லாம் சரியை தொண்டு. கிரியை என்றது கோயில் பூஜைகள், ஹோமங்கள், மந்திரங்கள், அவற்றை கற்றல் அது. யோகம் என்றது யோக நெறியிலே யோகாசனம், தியானம் அவை. ஞானம் என்றது இப்படிப்பட்ட ஞான நூல்கள், இந்த விஷயங்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அது எந்த இதில். அப்ப இந்த விஷயங்களுக்கு பாவிக்கலாம், இல்லாவிட்டால் அதை எடுத்து சமூக சேவை செய்தால் அது சமூகத்தை பாதிக்கும். இதுதான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம். 3 levels ஆஃப் தர்மா வீக, 1 இஸ் செல்ஃப் சென்டர்ட், எங்களை மையமாக கொண்ட தர்மம். இந்த எங்களை மையமாக கொண்ட தர்மத்தை செய்பவர்கள் போய் கோயில் சபையில் இருந்தால் யோசிப்பார்கள், கோயிலில் இவ்வளவு காசு வருகிறது, இது எடுத்து என்ற பிள்ளை குட்டிக்கு கொடுக்கலாம், கொஞ்சத்தை என்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம்னு சொல்லலாம். அது தன்னை மையமாக கொண்ட கீழ்நிலை, அது அதர்மம். ரெண்டாவது நிலை சமூகத்தை மையமாக கொண்டது, மற்றவர்களை மையமாக கொண்டது. அப்ப கோயில் வருமானத்தில் எடுத்து ஊர்ல நாங்க அன்னதானம் கொடுக்கல, வித்தின அனாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கல்வி கொடுக்கலாம் அப்படி யோசிப்பார்கள். ஆனா அது கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை. அங்கே மூன்றாவது நிலை இறைவனை மையமாக கொண்ட தர்மம். எங்களுக்கு பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் எடுத்து பார்த்தால் இறைவனை மையமாக கொண்ட தர்மமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கோயில் வருகிற வருமானம் வந்து இந்த விதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து கேட்கிறீர்கள், இந்த கோயில் விதிகளை அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தலாமா? கோயிலிலே முழு நேர பணியிலே அல்லது பகுதி நேர பணியிலே ஒருவர் வந்து தன்னுடைய பூசகராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார், நடத்துபவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அங்கே சிவபுண்ணியம் செய்கின்றார். அப்ப அவருக்கு அந்த அந்த பணியிலே அவருக்கு பங்குண்டு இருக்கின்றது தானே, அது முழு நேர பணி. அதை சொல்வார்கள் அந்தணர்களுக்கு 6 விதமான தொழில்கள் விதிக்கப்பட்டுகின்றன. அதில் ஒன்று வேட்டல், வேட்பித்தல்,
ஓதுதல்,
ஓதுவித்தல், ஓதுவித்தல் மற்றது ஈதல், இரத்தல். அந்த 6 தொழில்கள் இருக்கின்றன. ஆகவே ஆலை வேட்டல் வேட்பித்தலுக்குள்ள இந்த ஆலயம் நடத்தல் வரும், இந்த கருமங்களை செய்கிறது செய்விக்கிறது. ஆகவே அதை தனது வாழ்வாதாரமாக தான் அவர் சொல்றார். அவர்கள் உள முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த முழு நேர பணியில் இருப்பவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த கோயிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
நிறைய நேர்கள் இணைந்து நேர்கள் நேர்களே, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன, ஒவ்வொருவராக சுருக்கமாக கேளுங்கள். வணக்கம்.
வணக்கம் டாக்டர், நான் கமலா பேசுறேன்.
நீண்ட நேரமா உங்களை காக்க வைத்தவைக்கு மன்னிக்க வேண்டும்.
பரவாயில்ல, நான் நல்ல இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க சண்டேஸ்வரர் சுத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நாங்க சிவனை சுத்து சண்டேஸ்வரர் வந்து சிவன் ஒரு சைட்ல இருக்கிறார். இப்ப சிவனை சுத்தும் பொழுது சண்டேஸ்வரர் தானே சுத்து கொண்டு வர்றோம்.
சண்டேஸ்வரரை சிவனுடன் சேர்த்து சுற்றுவது வேறு, சண்டேஸ்வர சந்நிதியை தனியாக சுற்றுவது. அதாவது சண்டேஸ்வரருடைய சந்நிதிக்கு கற்ப கிரகத்துக்கு இடையிலே நீங்கள் போய் சுற்றக்கூடாது, அதுதான் நாங்கள் சொன்னது. அதாவது இந்த கோமி அந்த இந்த கோமகி இருக்கிறதுல கற்ப கிரகத்திலே இந்த தீர்த்தம் வடிகின்ற வெளியிலே தீர்க்கம் வருகின்ற அந்த கோமகிக்கும் சண்டேஸ்வரர் சந்நிதிக்கும் குறுக்கே போய் சண்டேஸ்வரரை தனியாக வலம் வரக்கூடாது. சண்டேஸ்வரர் சன்னிதிக்கு போனால் நாங்கள் இப்படி போய் அதை வழிபட்ட ஒன்றால் அந்த எந்த பாதையால போனோமோ அந்த பாதையாலேயே திரும்பி வருகின்றோம். அதை சண்டேஸ்வரரை நாங்கள் தனியாக சுற்றி வழிபடுவதில்லை.
நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
வணக்கம், நான் மனோ பேசுறேன்.
மனோ வணக்கம்.
எனது கேள்வி என்னென்றால், விஞ்ஞான திருவிழா காலங்கள் முடிந்தவர தீர்த்தம் அன்று குருவுக்கு குரு தர்சனம், அதாவது இந்த கொடியேற்றின குருக்களுக்கு அவருக்கு குரு
தச்சனை
குரு தச்சனையில குரு உபசாரம் நடக்கின்றது. அவரை விழுந்து கும்பிட்டு அவரை தூக்கி கொண்டு வரார்கள், இது சரியா என்றான் நான்.
அவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆகமத்திலே அது மட்டும்தான் இன்றைக்கு இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கோயிலே வந்து இசைக்கருவிகள் வாசித்தவர்களுக்கு மரியாதை உண்டு, அந்த கோயிலே கலை பணிகள் செய்தவர்களுக்கு மரியாதை உண்டு, அந்த கோயிலுக்கு சிற்ப வேலை செய்தவர்கள் ஆச்சாரியர்களுக்கு குபாபிஷத்திலே பார்த்தா அவர்களுக்கு எல்லாம் வழிபாடு உண்டு. அவர்களை பாதத்திலே பூ வைத்து அவர்களுக்கு தீபம் காட்டி வழிபடுகின்ற தன்மை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆகம விதிகளிலே கோயிலே நடனமாடுகின்ற தாசி பெண்களுக்கு கூட பூஜை செய்கின்ற மரபு இருக்கின்றது. இதெல்லாம் தனி மனிதர்களுக்கு நீங்க செய்வது அல்ல, அவர்கள் இறைவனுடைய அடியார்கள், அடியார்களை இறைவனாகவே பாவித்து செய்கின்றோம். நான் சொன்னேன் வணக்கம் யாருக்கும் செய்யலாம், ஆனால் யாருக்கு செய்கின்ற நீங்க நினைக்கின்றீர்கள்? இது என்ன, இந்த தனி மனிதருக்கு செய்கின்ற நினைத்தால் அதிலே பலன் இல்லை, அவருடைய பாவ புண்ணியங்கள் உங்களையும் பற்றிக்கொள்ளும். ஆனால் இன்னொருவரை வணங்குகின்ற பொழுது இது இவரை அல்ல, இவருக்குள்ளே ஆத்மாவுக்குள் எஜமானாக, ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக, உயிருக்கு உயிராக, ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவாக நின்று இயக்குகின்ற இறைவனுக்கே இந்த வணக்கம் என்று நினைத்து நீங்கள் வழிபட்டால், அது நீங்கள் சாதாரணமாக பெற்றோரை வணங்கும் போலும் சரி மற்றவர்களும் வழிபட்டால் அந்த வணக்கம் இறைவனுக்கே போகும். சென்ற முறை அந்த ஆர்மனாவுடைய சைவ வினாவிடையிலே இந்த இதுகளை சொல்லியிருந்தோம். அது சாதாரண பூஜை வழிபாட்டிலே கூட அந்த விளக்கம் இருக்கின்றது. ஆனபடினாலே இங்கே வந்து குருவுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது அதில் அந்த விதிகள் எல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. இதை இப்படித்தான் நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். நாங்கள் வந்து அவர்களை தனி மனிதராக பாவித்து வழிபடவில்லை, அவர்களை இறைவனாக பாவித்து. அருமானுடைய வினாவளை மீண்டும் வாசிக்கின்றேன். ஒருவர் தாம் பிறரை வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும் சைவ வினாவிடையிலே கேட்கின்றார் குரு சங்கம் அவையில். இவ்வணக்கம் இவருக்கு அன்று, இவரிடத்து வேறற நிற்கும் சிவபெருமானுக்கேயா, இது நாட் ஃபார் ஹிம், இஸ் ஃபார் த லார்ட் சிவா ஹூ இஸ் ரிசைடிங் இஸ் ஹிஸ் சோல் ஆஸ் த லார்ட் ஆஃப் தி சோல் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அப்படி செய்யாதவர் அவ்வணக்கத்தால் ஆகிய பயனை இழப்பர். அதான் எனக்கு மறுமொழி.
நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். மிக அருமையான கேள்வி. வணக்கம்.
வணக்கம், நான் சிவகுமார் சாய்கிறேன்.
சொல்லுங்கள்.
எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நாளுகள் கோள்கள் சாதாரண அறிவறி ஆன்மீகத்தில் இருக்கிறாக பார்த்துக் கொண்டிருக்கோம். நாளுகள் கோள்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அது வந்து அங்க இருந்து முன்னோக்கி கொண்டு போகணும். நாளுகள் கோள்கள் இருந்து சடங்கு சம்பிரதாயத்தில இருந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப வந்து இப்ப கூடாத நாள் என்று சொன்னாலும் கோயில பூசைகள் நடக்குது தானே, கூடாத நாள் என்றா நாடுன்னா நாங்க வீட்டை வச்சு கும்புறோம் தானே. அப்ப அவனை எண்ணாத நாள் வாழாத நாள். அப்ப அந்த நிலைமை அடைகிறது சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண நிலைமை அடைகிறதுக்கு எப்படியான தடங்களை நாங்கள் தாண்டி போகணும்? நன்றி, வணக்கம்.
இறை வழிபாட்டுக்கு வந்து சாதாரண வழிபாட்டுக்கு இன்றைக்கு நாள் கூடாதுன்னு நான் வழிபாட விடுறதுண்டு இல்லை. எல்லா நாளுமே வழிபாடுகள் உண்டு. ஆனால் சில நாட்களில் சில காலங்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அதுதான் அங்கே இருக்கின்ற முறை. அந்த அதிகூடிய பலன்கள் அல்லது விசேஷ பலன்கள் இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆனால் அதற்காக அந்த நாள்கோள் பார்த்துத்தான் வழிபட வேண்டும் என்று இல்லை. அதாவது நாள்கோள் வந்து எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே சில விடயங்களை செய்வதற்கு அந்த நாள்கோள்கள் பயன்படுகின்றன. அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த சொல்லுவார்கள், இந்த சோதிடத்திலே வந்து பல விடயங்கள் இருக்கின்றன. அப்போ பல விடயங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ நாங்கள் சும்மா இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லுகின்றோம் நாங்கள். அப்போ ஆனாலும் கூட இது எங்களுக்கு தேவை. இப்போ கோள் கிரகங்கள் எம்மைக்கு நல்லதே செய்யும் என்று சொன்னதார் சம்பந்தர் சொன்னார். யாருக்கு நல்லதை செய்யும் என்று சொன்னார்? அடியாருக்கு நல்லது செய்யும். நாங்கள் அடியார்களா? அதை முதல் பார்க்க வேணும். அப்படி என்றால் நாங்கள் ஆர் வி த ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட்? இஃப் யூ ஆர் ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட், ஆல் தீஸ் பிளானட்ஸ் வில் டூ த பெஸ்ட் ஃபார் அஸ். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டுன்றது இங்கே சாயாக்கிரங்களாகிய ராகுகேது, த நைன் பிளானட்ஸ். ஆசரு நல்ல, ஆசென்றால் குற்றம், குற்றம் ஒன்றுமே இல்லாமல் அப்பளுக்கிட்டதான் நல்லது. தி ஆர் குட், நல்ல என்ன ஒருக்கா சொல்றார், குட். அவை நல்ல நல்ல, தி வெரி குட், வெரி வெரி குட். இப்போ ஹி சென்ஸ் ஃபோர் டைம் சொல்லி போட்டு அது சொல்றார், இன்னொரு ஃபிஃப்த் டைம் சொல்றார், அடியார் அதற்கு மிகவே. The devotees of the Lord, they do the good. அப்போ அது அந்த நிலைக்கு வரும் வந்தால் இந்த இது தேவையில்லை. அதைத்தான் உமாவதி சிவன் சொல்கிறார், நாள் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறானே, நவகிரகமும் நவகிரகங்களும் நலியும் கோள் இது எண்ணி குறிப்பரோ. இதெல்லாம் எங்களை தாக்குகின்ற கிரகங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் என்று சொல்லி நிற்பார்களோன்னு சொல்கிறார். ஆனால் இதே சம்பந்தர் இந்த தோழியே அந் இந்த வேயுறு தோழிபங்கன் என்ற கோளர் பதிகத்திலேயே ஏதது ஆகாத நாளெண்டும் சொல்லியிருக்கிறார். 9, 7, 18, 6 உடனாய நாள்கள் அவைதாம். 9, 1, 7, 18, 6 இது நட்சத்திரங்கள். இத்தனையா நட்சத்திரங்கள் வந்து ஆகாத நாட்கள் என்று சொல்றது. அப்ப அந்த நாள்கள் எல்லாம் கூட நல்லவையா இருக்க வேண்டும். இந்த ஆகாத நாள்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது தானே, அனுமதியாத்தானே அப்படி சொல்லி இருக்கின்றார். பட் இது கிரகங்களுக்கு பலன்கள் உண்டு. இப்ப எங்களுடைய தேவாரங்கள்ல கிரகங்களுடைய பலன்களை சொல்லுகின்ற பொழுது அங்க பின்னுக்கு வருகின்றது. அந்த சுந்தருடைய தேவாரம் பார்த்தால், மகத்திற்புக்கதோர் சனி என காணாய். அப்ப சனி வந்து மகர ராசி, மகரம், மகர ராசியிலே சனி வருகின்ற காலம் பலம் பொல்லாத காலம். தனி மனுஷருக்கு மட்டுமில்லை உலகத்துக்கும். அப்படி ஒரு சனி மாதிரி நீ இருக்கிறாய் எனக்கு என்று ரவணை பாடுகின்றார்
சுந்தரர்.
சுந்தரர் இதையே சம்பந்தர் பாடுகின்றார், விலங்கல் அமர் புயன் மறந்து மீன் சனி புக்கு. மகரம் என்றது சுறாதானே, அப்ப மீன் சனி புக்கு. அந்த சுறா இருக்கிற அந்த மகர ராசிக்கு மீன் சனி போற நேரத்தில், சனி புகுந்த நேரத்தில் ஊன் சலிக்கும் காலம்தானே. உடலெல்லாம் நொந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற அந்த கொடுமையான அந்த காலத்தில் கூட 12 வருஷத்திற்கா வரும், 12 இல்லை 30 வருஷத்துக்குறக்கா வரும், 2.5 வருஷத்துக்கு. கலங்களிலா மனப்பெருவன் கையுடைய மையர் வாழ்காலுமலமே. திருக்கலமலத்தில் அதை அந்த நேரத்தில் கூட வெரி அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அண்ட் மைண்ட், கொள்கை பிடிப்பும் கொள்கை சான்றும் உள்ள அந்த பிடிப்புடைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த மகர ராசியிலே சனி போற அந்த கஷ்டமான காலத்திலே கூட அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து பக்தியிலிருந்து வேறுபடுவதில்லை என்று சம்பந்தர் சொல்றார். அப்ப மகர ராசியில சனி போயேக்க தீங்கு வரும் என்று சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரனும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்குதானே அதில் இருந்து. அதே மாதிரி அவர்கள் பிறக்கின்ற பொழுது நல்ல காலம் உள்ளது என்று இருக்கின்ற இல்லையா, சிவஞான சித்தியாரில் இருக்குது. அவர் சொல்கிறார், என்னென்று வேதங்கள் உண்மை என்று சொல்கிறது என்று சொன்னால், வேதங்கள் எல்லாம் உண்மையான ஒரு சான்று சொல்கிறார். வேதம் உண்மையான என்று கேட்டால், சோதிடம் வேதத்தில் ஒரு பகுதி, இந்த சோதிடத்தை பார்த்து வருகிறதை முன்னமே சொல்லுகிறோம், அது நடக்கிறதும் பார்க்குறோம். ஆனவுடையாலே ஜோதிடம் உண்மையாக இருக்கிறவடையினாலே இந்த வேத நூல்களும் உண்மை. பழுதிலா மறை கண்ட நூல் பழுது இன்றி உண்டது பாரின் மேல். பழைய வேத நூல்கள் எல்லாம் ஒரு பழுதும் இல்லாத நூல்கள் இந்த உலகத்தில். மொழிவர் சொல்லுவார்கள், சோதுட முன்னி சோதிடத்தை பார்த்து இன்னது முடியும் என்பது முன்னமே. இன்னதுதான் நடக்க போகுது என்று முந்தியே சொல்லுவார்கள். அழிவில்லாதது கண்டனம் அவை. அது அப்படியே நடக்கிறத பார்க்கிறோம். ஆனபடினாலே ஜோதிடத்தில் சொல்றது நடக்கும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அதை விட பெரிய உண்மைகள் அல்லோ. அதனால இந்த ஜோதிடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து சொல்லுவதில்லை. இது எங்களுக்கெல்லாம் ஏற்றதில்லை அல்லது எங்களுக்கு பொருத்தமில்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்துக்குரிய பலன்கள் உண்டு. நாங்கள் இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டு வர, சிவ சேர்ந்த இறை சேவையில் ஈடுபட்டு கொண்டு வர, அதனுடைய பலன்கள் எங்களுக்கு நலிந்து கொண்டு போகும். அதான் ஒரே ஒரு வழி.
நின்று காத்திருக்கின்ற ஒரு நேயர் வணக்கம்.
வணக்கம்.
ஆமா,
பிள்ளையார
வணங்கும் போது
முறை மாறி குட்டினாலும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல மூன்று தரம் குட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆறுமுகனாவளத்தனுடைய சிவாலய தரிசன விதியிலேயே வழிபடுகின்ற பொழுது பிள்ளையாரை மூன்று தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றார். அதனால் சில ஆகமங்களிலே ஐந்து தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் இது வந்து ஒவ்வொருதருக்கு மூர்த்தியாக இருக்கின்றது. உதாரணமாக விக்னேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது யாது செய்தல் வேண்டும். ஆறுமுகனாவற்ற சைவவினாவிட முட்டியாக பிடித்த ரெண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி, அப்போ நேர தான் குற்றம். விலக்காத இடக்கையினாலும் இடக்காதை விலக்கையினாலும் பிடித்து கொண்டு புறையதான் கிராஸ் பண்றோம். மூன்று முறை தாழ்ந்து எழுந்து கும்பிடல் வேண்டும். இதுதான் முறையாக சொல்லப்படுது.
பிள்ளையா
எது
கிழமையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
சொல்லுங்கள்.
நல்ல நல்ல விளக்கத்தை கொடுத்து
கொண்டிருக்கிறோம்.
இப்ப எங்களுடைய நாட்டிலே நடக்கின்ற அந்த பூஜ முறைகளுக்கும் அங்க நாங்கள் போய் வணங்கிக்க இருந்த முறைகளுக்கும் இப்ப இங்க வெளிநாடுகளில் வந்த முறைகளுக்கும் சில மாற்றங்களை நான் காணுகின்றேன். என்ன சொன்னால் ஒவ்வொரு கோயிலையும் நாங்கள் ஊர்ல கோயில்கள் வந்து எங்கள்கிட்ட அஞ்சாம் பத்துஜாம் கையில காசு இருக்கோ இல்லையோ போய் ஆலயத்தை வணங்குறதுக்கு மனத்திலே எந்த விதமான கலங்காம இல்லாம போய்கொண்டிருந்தவர்கள் பத்தர்கள் அடியார்கள். இப்ப இங்க வந்து சில பேர் கோயிலுக்கு போயிருக்கோன்னு கேட்டோன்னு காசு இல்ல போறதுக்குன்னு சொல்லுகின்றார்கள். அதை கேட்டோன்னு ஏன் காசு ஆலயத்தை போய் வணங்குறனுங்க இல்ல அங்க போனோன்னு பார்த்து கொண்டிருப்பேன் நாங்கள் அரிச்சல துண்டு எடுக்கிறோமா அதை எடுக்கலையான்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பேன். அப்ப எடுக்காம நாங்கள் போய் கும்பிட்டு தன்னூர் பூசி கொண்டு அதுக்கு அது பிரசாதத்தை எல்லாத்தையும் அதுல கொடுக்கற புக்கிகளையோ அண்ணாத்திரியாலும் எடுத்து கொண்டு வந்தாலே அது ஒரு ஏழன மகங்களை பாக்குற மாதிரி சில பேர் கதைக்கின. அதாலதான் நாங்கள் கோயிலுக்கு போயில் என்று சொல்றது சொல்றத நான் கேள்வி
கேட்டிருக்கின்றேன்.
அப்ப இதெல்லாம் அந்த மனதில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு இந்த ஆலயங்களை நட வழிபடுத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமோ இல்லாட்டி முதலாளிமாரோ இல்லாட்டி அந்த பூசகர்களோ இதுக்கான ஒரு வழியை தேடுறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
நல்ல ஒரு கேள்வி. முதலாவதாக எங்களுடைய வெளிநாடுகளில் பல ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன், இங்கேயும் சென்று வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு ஆலயத்திலேயும் நுழைவு கட்டணம் என்று எண்ணம் வரவில்லை. இந்த ஒரு ஆலயத்திலேயும் நீங்கள் உள்ளே சென்று இறைவனை பூஜை நேரத்தில் வழிபடுவதற்கு கட்டணம் கேட்பதாக எந்த ஆலயத்திலும் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ளே நுழைந்து வழிபடுவதற்கு கட்டணம் கேட்கின்றார்கள் என்று. ஆனால் இது கூட ஜூதர்களுடைய கோயில் இருக்கின்றது. என்னுடைய உறவுக்காரர்களே ஜூத திருமண முறையாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய கோயிலே அவர்கள் மாதம் மாதம் அதை $200-$300 கட்டுகிறார்கள். அந்த அந்த அவருடைய கோயிலில் போய் வழிபடுவதற்கு அவர்கள் மெம்பர்ஸ். அந்த யூதர்களுடைய கோயில் என்ன ஹெனுக் என்ன பேர் சொல்லுவார் மறந்து விட்டது வருகிறதில்லை. அந்த கோயிலுக்கு போவதற்கு அந்த மெம்பர்ஸாக இருக்க வேணும். மெம்பராக இருப்பதற்கு மாதா மாதம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் போகுது. அது இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்போ கேட்டேன் ஏன் அப்படி என்று சொன்னார்கள். வி நீட் மணி டு மெயின்டைன்ட் உள்ளுக்கு வந்த கட்டிடங்கள் அப்படி இருக்கின்றன, பளிங்கு கற்கள் வழிபாட்டு முறைகள் அப்படி இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக அங்கே வழிபடுகின்ற அங்கே குருமார்கள் வந்து எத்தனையோ பேர், எத்தனையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஏரோனெட்டிக் இன்ஜினியர்ஸ், பைலட்ஸ், அப்படியான ஆக்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலிலே இருந்து அங்கே போய் இஸ்ரேலுக்கு போய் அங்கே போய் அந்த படிப்பை 6 வருஷம் 4 வருடம் இருந்து படித்து அதன் பிற்பாடு இங்கு வந்து அந்த போதிக்கின்ற தொழிலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய கட்டணம் கொடுக்க வேண்டும், வேதனம் கொடுக்க வேண்டும். ஆனபடினாலே இப்படி செய்கின்றோம். அப்ப நான் கேட்டேன், இந்த காசு இல்லாதவர்கள் வழிபட முடியாதா? யூதர்களே, அவர் சொன்னார் வழிபடலாம், ஆனால் ஒரு நல்ல தினம் என்று சொன்னால் அங்கே வழிபட முடியாது, இரண்டால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி தினங்கள் இல்லாத நாட்களிலே அவர்கள் வந்தால் அவர்கள் கரிசனையோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற நிலைமை. அதனால அந்த மற்ற இதுகளையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அங்கே போனவுடன் அங்கே ஆலயத்துக்கு போகின்ற பொழுது பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் விபூதி சந்தனம் குங்குமம் அதுதான் பிரசாதம். அப்போ ஆலய குருமார் தந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் இருந்தால் ஏதாவது இருக்கிறதை பணமாக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆலயத்திலே ஒரு சேவை செய்யலாம், அது ஒரு குப்பையை கூட்டி போடலாம், ஒரு கார்பேஜ் பின்னி அங்கால கொண்டு வைக்கலாம், அல்லது அலுவலகத்திலே அல்லது பூஜகரிடம் போய் ஐயா இன்றைக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு உங்களை உடம்பால் ஏலமானது செய்யலாம். அதுகும் நீங்கள் செய்கின்ற சேவை, அதுகும் செய்யாமல் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலநாசம். அது ஒன்று இருக்கின்றது. அப்ப அது ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுக்குள்ளே இருக்கிறது, இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறதல்ல, அல்லது கல்யாண வீட்டுக்கு போறதில்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இந்த பரிசு கொண்டே கொடுக்கவில்லை, இது கொண்டே கொடுக்கவில்லை என்ன, இது ஆண்டவனிடம் போகின்றோம். ஆகவே எங்களுக்குள்ள தாழ்வு நினைப்பானே, அவர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன போடுகிறார், அவர் என்ன போடுகிறார். நானெல்லாம் ஆலய வழிபாடுலாம் செய்வோன்றிருக்கிறேன், பொதுவாக போய் அர்ச்சனை டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்வது குறைவு. ஆனால் ஆலயத்துக்கு போனால் என்னாலான பங்களிப்பை நான் ஏதோ ஒரு விதத்திலே உண்டியல்லையோ இதெல்லாம் கொடுத்து விட்டு வருவேன். அதுக்காக இன்னி ஒருத்தரும் பார்த்துக் கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு படுவதில்லை, அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ என்று நான் பார்ப்பதும் இல்லை, அதுதான் நடப்பது. அதனால இந்த தயக்கங்கள், இந்த சாட்டுக்களை விட்டு இந்த ஆலய வழிபாடு, நான் சொன்னேன் எல்லா உலகங்கள் அண்ட தொகுதிகள் எல்லாம் இருக்கின்றன, கூடானு கோடி உலகத் தொகுதிகள் இருக்கின்றன, இந்த பூமியிலே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு. சுவர்க்கத்திலேயும் இல்லை, சிவலோகத்திலேயும் இல்லை, வைகுந்தத்திலேயும் இல்லை, பிரம்மலோகத்திலேயும் இல்லை, இந்த பூமியிலே தான் ஆலய வழிபாடு உண்டு. இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி அயன்பெரு பெருதவும் மலரவன் ஆசைப்படவும் என்று திரு வருகின்றது. அப்படி அந்த பூமியிலே தான் இந்த ஆலய வழிபாடு இருக்குது, அது உங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனுடைய தயக்கம் இல்லாமல் போய் வழிபடுங்கள், எங்களால் இயன்றதை கொடுத்து வழிபட வேண்டும். ஆனால் இயன்றதை கொடுப்பதற்காக ஆலயத்தை போகிற பொழுது சில பேரை பார்த்தால் சில்லற காசு இருக்காண்டு சேஞ்ச் எடுத்து கொண்டு போவார்கள், அது தப்பு. அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது, அரைச்சதத்துக்கு சீனியும் அரிசியும் போன காலமெல்லாம் போயிட்டது. அது இன்றைக்கு கோயிலுக்கு போடுறதுக்காகவே சில்லற காசு போட்டுக்கொண்டு வழக்கத்தை விட்டு உங்களுடைய வருமானம் உங்களுடைய நிலைக்கு தகுந்தபடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற ஆலயங்களுக்கும் தேவைகள் உண்டு, அந்த கட்டிடத்துக்கு வாடகை இருக்கின்றது, மற்றது அல்லது மோட்கேஜ் பணம் இருக்கின்றது, ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது, கேஸ் செலவு இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற அவர்களுக்கு வேதனம் கொடுக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், திரவியங்கள் இருக்கு, இது எல்லாம் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதில்லை, அந்த காலத்தில் அரசு கொடுத்த மாதிரி கொடுப்பதில்லை. இங்கே இருக்கிற பெரிய தனவந்தர்கள் நாங்கள் போய் அங்கே இருந்து இந்தாங்கோ இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் என்று செய்வதும் இல்லை. அவையெல்லாம் எங்களிடம் தான் நம்பி இருக்கின்றன. சிறுதுளி பெருவெள்ளம், உங்களால் இயன்றுமானதை கொடுத்து மனதார கும்பிட்டு வழிபடுங்கள்.
சில ஆலயங்களில் நான் கேள்விப்படுகின்றேன், 87,000 டாலர்கள் ஒரு மாதம் தேவைப்படுகிறது அந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு.
நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு ஆலயம் நடப்பதற்கு ஆக குறைந்தது 100,000 தேவைப்படும், 9,000 குறைவுண்டுதான் சொல்ல போனது.
நான் கேள்விப்பட்ட ஆலயங்களில் இருந்து பார்க்கிற போது மிக அப்படி இருக்கிறது என்பது உண்மை. அவை என்ற மிக சிறப்பான இந்த பதில்களை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் டாக்டர். வணக்கம்,
நன்றி, வணக்கம்.
ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய.